அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. செப்டம்பர் திங்கள் 28 நாள் திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் கிராமப்புறங்களுக்கு இணையத்தை கொண்டு செல்லும் இந்திய அரசின் முயற்சி பலனளிக்குமா என்பது குறித்து பஞ்சாயத்து இயக்க ஆர்வலர் இளங்கோ அவர்களுடன் ஒரு பேட்டி.
ஜனநாயகம் பேசுறோம், ஓட்டுதான் இருக்கு, வாக்குரிமை இருக்கு, மக்கள் செறிவூட்டப்படல, மக்கள் இன்னும் ஸ்ட்ரெங்தன் ஆகல. அதுக்கு நிச்சயமா தகவல் தொழில்நுட்பம் அதனுடைய ரோலை கண்டிப்பா பிளே பண்ண வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம் கூட நான் நினைப்பேன்.
தமிழக கட்சிகள் இலங்கை பிரச்சனையில் இலங்கை தமிழ் கட்சிகளின் நிலைப்பாட்டுக்கு மாறாக செல்கிறதா என்பது குறித்த ஒரு பேட்டி. இலங்கையில் இந்த ஆண்டு தேயிலை உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் ஏற்பட்டிருக்கும் வீழ்ச்சிக்கு காரணங்கள் குறித்த ஒரு செவ்வி.
இதுவரைக்கும் அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இப்பொழுது இந்த சமூக பொருளாதார பிரச்சனை எல்லாம் கருத்தில் கொள்ளும் போது தோட்ட தொழிலாளருக்கு சம்பளம் கொடுப்பதற்கான கம்பெனிகளுக்கு ஒரு மானியத்தை வழங்கி இவர்களது சம்பளத்தை வழங்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படலாம் என்றுதான் சொல்லலாம்.
இலங்கையில் சித்திரவதை புரியும் அதிகாரிகளுக்கு எதிராக சட்டத்தை பயன்படுத்த தவறியது குறித்த வழக்கு பற்றிய செய்தி, பின்னர் விளையாட்டரங்கம் ஆகியவை இடம்பெறுகின்றன.
வாசிப்பவர்கள் லோகநாதன் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
ஆப்கானிஸ்தானில் உள்ள தலிபான் போராளிகளும் அவர்களது கூட்டாளிகளுமாக சேர்ந்து நாட்டின் 5வது பெரிய நகரான குந்தூசில் அரைவாசியை கைப்பற்றியுள்ளதாக ஆப்கான் மூத்த காவல்துறை அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். நூற்றுக்கணக்கான கிளர்ச்சியாளர்கள் விடுவதற்கு முன்னர் 3 திசைகளிலிருந்து தாக்கினர். பல ஆண்டுகளில் ஆப்கானின் மிக முக்கிய நகரம் ஒன்றினுள் மேற்கொள்ளப்பட்ட தீவிர ஊடுருவல் இதுவாகும். தெற்கு பகுதிக்கான தெருவை முற்றுகையிட்டு தலைநகர் காபூலில் இருந்து அரசாங்கம் படையினர் உள்வருவதை கடினப்படுத்தியுள்ளனர் என செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் அவர்கள் பிரதான சதுக்கம் உட்பட பல இடங்களிலும் கொடிகளை பறக்க விட்டுள்ளதுடன் சிறையில் அடைக்கப்பட்ட 100 கிளர்ச்சியாளர்களை விடுவிக்கும் நோக்கில் மத்திய சிறைச்சாலையையும் உடைத்துள்ளனர்.
சிரியாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கையை ஐநா பாதுகாப்பு சபை முன்னெடுக்க வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் பான்கிமூன் வலியுறுத்தியுள்ளார். ஐநாவின் 70வது பொது சபை கூட்டத்தை துவக்கி வைத்து பேசிய அவர் இதற்கான முதன்மை பொறுப்பு சண்டையிடும் இரு தரப்பாருக்கும் இருப்பதாக தெரிவித்தார். 4 இருதரப்பும் தமது நாட்டை அழித்துக் கொண்டிருப்பதாகவும் அதே சமயம் பிராந்திய முரண்பாடுகளும் இந்த மோதலை தூண்டுவதாகவும் அவர் கூறினார். ரஷ்யா, அமெரிக்கா, சவுதி அரேபியா, ஈரான் மற்றும் துருக்கி ஆகிய 5 நாடுகள் சமரசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த மோதலால் குடிபெயர்வோர் தொடர்பான நெருக்கடியை கையாள்வது தொடர்பில் ஐரோப்பா மேலதிக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமெனவும் அவர் கூறியுள்ளார்.
ஜெர்மன் கார் உற்பத்தி நிறுவனம் ஃபோக்ஸ்வாகனின் முன்னாள் தலைமை அதிகாரி மார்டின் விண்டகோன் மீது அந்த நாட்டின் சட்ட நடவடிக்கை அதிகாரிகள் விசாரணையொன்றை ஆரம்பித்துள்ளனர். வாகன புகை மாசு பரிசோதனையின் போது மட்டும் தமது டீசல் கார்கள் பொய்யாக குறைவான மாசுவை வெளியிடும் விதமாக அதில் திருத்தம் செய்த பிரச்சினை வெளிவந்ததையடுத்து அவர் சென்ற வாரம் பதவி விலகியிருந்தார். கார்கள் விற்கப்பட்டதில் முறைகேடு நடந்ததாக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இந்த விசாரணைகள் கவனம் செலுத்தும். கார்களில் முறைகேடான மென்பொருள் பொருத்தப்பட்டது தனக்கு தெரியாது என்று விந்தகோன் கூறுகிறார்.
ஜெர்மனியில் இருந்தபடி காங்கோ ஜனநாயக குடியரசின் கிழக்கில் நிகழ்த்தப்பட்ட படுகொலைகளுக்கு மூளையாக செயல்பட்ட 2 ருவாண்டா கிளர்ச்சி தலைவர்களுக்கு சிறை தண்டனை வழங்கி ஜெர்மனி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ருவாண்டா விடுதலைக்கான ஜனநாயக படையின் தலைவராக இருந்த இக்னேஸ் முர்வான்சியாகாவிற்கு 13 சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அவரது துணைத் தலைவர் ஸ்ட்ராட்டான் முசோனிக்கு 8 சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இவர் ஏற்கனவே தனது தண்டனை காலத்தை சிறைக்காவலில் இருந்துவிட்டதால் தற்போது விடுதலை செய்யப்பட்டுள்ளார்.
சவுதி தலைமையிலான கூட்டுப்படையினர் ஏமனில் மேற்கொண்ட வான் தாக்குதல்கள் திருமண விழா ஒன்றை தாக்கியதாகவும் அதில் குறைந்தது 27 பேர் பலியாகியதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பலியானவர்களில் அநேகமானோர் பெண்களும் சிறுவர்களும் ஆவர். நாட்டின் தென்மேற்கு பகுதியில் உள்ள கிராமம் மீது நடத்தப்பட்ட குண்டு தாக்குதல் ஒரு தவறுதல் என ஏமன் அரசாங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஏமன் அரசாங்கத்திற்கு உதவியாக கூட்டுப்படையினர் பல மாதங்களாக பெரும்பாலும் ஒவ்வொரு நாளும் ஹூத்தி கிளர்ச்சி இயக்கம் மற்றும் அதனது கூட்டாளிகளையும் இலக்கு வைத்து வருகின்றது.
எவரஸ்ட் மலை சிகரத்தில் ஏற விரும்புபவர்களை அனுமதிக்கும் வயது எல்லையை தீர்மானிப்பது தொடர்பில் தாம் ஆராய்ந்து வருவதாக நேபாள அரசாங்கம் தெரிவித்துள்ளது. 18 வயதிற்கு குறைவான மற்றும் 75 வயதிற்கு மேற்பட்ட எவரும் மலையில் ஏற அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என உல்லாசத்துறை அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். மேலும் அங்கவீன குறைபாடு உடையவர்களை மலையேற முடியாது என தடை செய்வதற்கு அமைச்சு ஆராய்ந்து வருவதுடன் மலையேறிகளுக்கு அதில் முன் அனுபவம் இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்துகிறது.
செய்தி அறிக்கையை கேட்டீர்கள்.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இந்திய குறிப்புகள். முதலில், இந்திய பிரதமர் மோடி அமெரிக்காவில் தகவல் தொழில்நுட்ப துறை நிறுவனங்கள் இயங்கும் சிலிகான் பள்ளத்தாக்கு பகுதிக்கு சென்று அங்கு ஃபேஸ்புக், கூகுள் போன்ற நிறுவனங்களின் தலைவர்களை சந்தித்திருக்கிறார். இந்தியாவின் கிராமப்புறங்களுக்கு தகவல் தொழில்நுட்பத்தை கொண்டு செல்வது குறித்து இந்திய அரசின் டிஜிட்டல் இந்தியா என்ற முன்முயற்சி குறித்து அவர் பேசியிருக்கிறார். கிராமப்புறங்களுக்கு இணையத்தை பரவலாக்கும் இந்த திட்டம் எந்த அளவுக்கு யதார்த்தத்தில் அமல்படுத்தப்படக்கூடியது என்று பஞ்சாயத்து அகாடமி என்ற தன்னார்வ நிறுவனத்தை நடத்தி வருபவரும் சென்னையை அடுத்த கூத்தாம்பாக்கம் பஞ்சாயத்தின் முன்னாள் தலைவருமான ராமசாமி இளங்கோ அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இந்த திட்டம், இந்த கணினி மயம், தகவல் தொழில்நுட்பத்தை கிராமங்களுக்கு கொண்டு வர்றது, இதெல்லாம் வந்து ஒரு தேவையான ஒன்றா கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளதான் செய்ய முடியும். ஆனா அந்த மக்கள் அதை பயன்படுத்துற அளவுக்கு தகுதி ஆயிட்டாங்களா, எக்யூப் ஆயிட்டாங்களா, எவ்வளவு பேர் அதுக்கு எக்யூப் ஆயிருக்காங்க அப்படின்னு பாக்கும்போதெல்லாம் அசந்தேகத்தை தான். அது வந்து இன்னும் அந்த அளவுக்கு தகுதி ஆகலைனா பிராக்டிக்கலா இங்க பாக்கும்போது இன்னும் தகுதி ஆகலை அப்படின்னு யதார்த்தம் அதுதான்.
அது தவிர இந்த மக்களுக்கு வந்து இந்த மக்களுக்கு இருக்கின்ற இந்த பயன்பாட்டு தகுதிகளை தவிர அந்த ஹார்ட்வேர், அதாவது இந்த மாதிரியான விஷயங்களை கிராமப்புறங்களுக்கு கொண்டு செல்வதென்றால் தொலைபேசி தொழில்நுட்பம் அங்கே செல்ல வேண்டும், அந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் பிரச்சனைகள், இந்த அடிப்படை கட்டமைப்பு பிரச்சனைகள் இந்தியாவில் இன்னும் பல கிராமங்களில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது வந்து ஒரு தடையாக இருக்காதா?
அது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ மெஜாரிட்டி சவுத் இந்தியாவில் ஆல்மோஸ்ட் இட்ஸ் பாசிபிள், ஓரளவுக்கு வந்துட்டாங்க. பட் அதை நோக்கி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள போகிறதுக்கான முகாந்திரங்கள் நிறைய நடந்துட்டு தான் இருக்கு. என்னுடைய கவலை என்னன்னா, நான் என்னுடைய யதார்த்தத்தை என்ன சொல்ல வரேன்னா, இதை யாரு ஹேண்டில் பண்ண போறாங்க, இது கிராம மக்களே நேரடியாக ஹேண்டில் பண்ணுவாங்களா, இதனுடைய பயன்பாட்டினால அதை ஹேண்டில் பண்றதுனால பயன் நேரடியா கிராமத்து மக்களுக்கே கிடைக்குமா, அல்லது விட்டு வச்சிருக்கிற வேற ஏதாவது பொருட்களையோ அல்லது பொருளாதாரத்தையோ மீண்டும் இது வழக்கமா உறிஞ்சிறது போல உறிஞ்சிருமா, இந்த மாதிரிலாம் நாம யோசிக்க வேண்டிய நிலைமையில இருக்குது.
ஆனா கிராமப்புறங்களுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள்ல இது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையா நீங்க நினைக்கிறீங்களா? ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டிய ஒரு பிரச்சனையா? அதாவது கிராமப்புறங்கள் இப்போ இன்னும் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சுகாதார பிரச்சனைகள், அடிப்படை பிரச்சனைகளான குடிநீர் போன்றவைகள் கூட இந்தியாவின் பல்வேறு மாவட்டங்களில் மாநிலங்களிலே இருக்கின்றன கிராமப்புறங்களிலே. அவை அப்படி இருக்கும்பொழுது இது வந்து எந்த வகையிலே அதையெல்லாம் தாண்டி முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக நீங்கள் பார்க்கிறீர்கள்?
அதில் தாண்டி முன்னுரிமை கொடுக்கணும்னு ஒத்துக்க முடியலைனாலும், கிராமப்புறங்கள்ல வந்து இப்போ அவங்க வளர்ச்சியே அல்லது கிராமப்புறங்களை மாற்றி அமைக்கணும் போது எம்பவர்மெண்ட், என்ரிச்மெண்ட் ஆஃப் த பீப்புள், இந்திய ஜனநாயகத்துல கிராமப்புற ஜனநாயகத்துல ஜனநாயகம் பேசுறோம், ஓட்டு தான் இருக்கு, வாக்குரிமை இருக்கு, மக்கள் செறிவூட்டப்படல, மக்கள் இன்னும் ஸ்ட்ரெங்தன் ஆகல, அதுக்கு அந்த என்ரிச்மெண்ட் ப்ராசஸ்ல வந்து நிச்சயமா தகவல் தொழில்நுட்பம் அதனுடைய ரோலை கண்டிப்பா பிளே பண்ண வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கிறோம்னு கூட நான் நினைப்பேன். இதுல டைரக்டா பாசிட்டிவா நினைச்சாலும் இன்டைரக்டா இதனுடைய விளைவுகள் மக்களுக்கு நேரடியா அந்த கிராமத்து மக்கள் இன்னும் அந்த அளவுக்கு தெளிவாயிருக்காங்களா, இதை ஹேண்டில் பண்ண போறாங்களா, அதனை பெனிஃபிட்ட அவங்களே அனுபவிக்க போறாங்களா, திரும்ப திரும்ப அந்த கேள்வியில தான் என்ன போல ஆளுங்களுக்கு.
அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் இருக்கு?
இப்ப உதாரணத்துக்கு இப்ப என்ன பண்ணா, இப்போ சே ஒரு கேபிள் கொண்டு வரணும்னு பாப்பாங்க, அல்லது ஒரு டவர் போடணும்னு பாப்பாங்க, இதெல்லாம் அந்த மக்களே செறிவூட்டி அவங்களே தயார்படுத்தி அவங்களே அதை ஹேண்டில் பண்ணாங்களா, அதனுடைய பயன்பாடு கூட பொருளாதார பயன்பாடு கூட நேரம் அவங்களுக்கு கிடைக்கலாம். பட் இது வந்து அங்க தகவல் தொழில்நுட்பம் உள்ள போனவுடனே ஒரு பெரிய கம்பெனி உள்ள போகும், அதுக்கான வழியெல்லாம் இவங்க எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் அதனோட பயனை வந்து ஹைஜாக் பண்ணின்னு போயிருவாங்க. இன்ஃபேக்ட் நேரடியா கடைசி எஞ்சிய பயன்பாடு தான் அவங்களுக்கு கிடைக்கும், மெஜாரிட்டி பயன்பாடு கிராமத்து மக்களுக்கு கிடைக்காது அப்படின்ற ஒரு ஒரு சந்தேகம் இருந்துட்டு தான் இருக்கு.
சரி, இப்போ இந்த இணையம் மூலமாக அல்லது மின்னணு தொழில்நுட்பம் மூலமாக ஆட்சியின் பலன்களை மக்களுக்கு கொண்டு செல்லும் திட்டமானது இ கவர்னன்ஸ் என்கின்ற திட்டத்துக்கு இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள். நீங்கள் அந்த இ கவர்னன்ஸ் திட்டமே இப்பொழுது சரியாக நடைமுறைப்படுத்தப்படுகிறதா, அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்?
இல்ல, அதுக்குதான் இ கவர்னன்ஸ் பார்க்கும்போது கிராமப்புறத்துல கவர்னன்ஸே ஒன்னும் யாரும் கண்டுக்கல. சே பஞ்சாயத்து, நான் வந்து பஞ்சாயத்து டொமைன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலை பண்றவன். பஞ்சாயத்து அரசாங்கம், பஞ்சாயத்து ஒரு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்னு கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் இருக்கு. பட் அதனுடைய செயல்பாடுகள் அது இன்னும் வளர்ந்து ஒரு லோக்கல் கவர்மெண்டா செயல்படுதா, அதுக்கான எக்யூப் ஆயிருக்காங்களா, அதை வந்து அரசாங்கம் மும்முரமா வேலை செஞ்சு ஒவ்வொரு லோக்கல் கிராம அரசாங்கமும் வந்தது ஒரு குட்டி அரசாங்கமா இருக்கு, அவங்களுடைய அவங்கள எக்யூப் பண்றதுக்கு இந்த தகவல் தொழில்நுட்பம் உள்ள வந்தா நிச்சயமாவே எதிர்பார்க்கிற பலனை கொடுக்கும்.
ராமசாமி இளங்கோ, இலங்கை தொடர்பான மனித உரிமை பிரச்சனைகள் குறித்து சிறப்பு கலப்பு நீதிமன்றம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்று ஜெனீவாவில் உள்ள ஐநா மனித உரிமை கவுன்சிலின் அறிக்கை விவாதிக்கப்பட்டு வருகின்றது. இந்த அறிக்கை மீது அமெரிக்கா கொண்டு வந்திருக்கும் தீர்மானத்தில் இது இலங்கையிலேயே நடத்தப்படும் சர்வதேச நீதிபதிகள் அடங்கிய ஒரு உள்ளக விசாரணையாக இருக்கலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவின் இந்த தீர்மான வரைவு இன்னும் விவாதத்தில் இருக்கிறது. இது குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பும் புலம்பெயர் அமைப்பான உலகத் தமிழ் பேரவையும் வரவேற்பு தெரிவித்திருக்கின்றன. ஆனால் தமிழ்நாட்டில் இது குறித்து பல அமைப்புகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முழுமையான சர்வதேச விசாரணையை கோரி வருகின்றன. இந்த நிலை குறித்து தமிழ் தேசிய விடுதலை இயக்கம் என்ற அமைப்பின் பொதுச் செயலாளர் தியாகு அவர்களிடம் கேட்டார் எல் ஆர் ஜெகதீசன்.
முதல்ல ஒரு திருத்தம் சொல்லணும், இலங்கையில் வடக்கு மாகாண சபையும் அதனுடைய முதல்வரும் இந்த அமெரிக்க பிரேரணையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் பன்னாட்டு புலனாய்வைத்தான் வலியுறுத்துகிறார்கள். உலகம் முழுவதிலும் ஒரு அரசமைப்பு சட்ட வழிபட்ட ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு மன்றங்கள் நமக்கு உள்ளன. ஒன்று இலங்கையின் வடக்கு மாகாண சபை, இன்னொன்று தமிழ்நாட்டின் சட்டப்பேரவை. இந்த இரண்டு சபைகளும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாம் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும்.
இலங்கை முதல்வரோ அல்லது இலங்கை வடமாகாண சபையோ இந்த வரைவு தீர்மானம் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு அதை எதிர்த்து எந்த கருத்தையும் வெளியிடவில்லை தானே? வடமாகாண சபையினுடைய ஆளும் கட்சியான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கை என்ன சொல்கிறது என்றால், எங்களுக்கு இந்த தீர்மானம் போதுமானதாக இல்லை என்றாலும் இதை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு தான் அந்த அறிக்கை தெளிவாக சொல்லியிருக்கா. அவங்களுக்கு முழுமையான திருப்தி இல்லைனாலும் இதை இதோடு உடன்பட்டு ஒரு துவக்க புள்ளியாக இதை வைத்துக் கொள்வோம் அப்படின்னு தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொல்லுது. அதுதான் வடமாகாண சபையின் ஆளும் கட்சி.
ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடமாகாண சபையினுடைய ஆளும் கட்சியாக இருக்கும் போதே அந்த கட்சியுடைய தலைவராகிய சம்பந்தன் சுமந்திரன் அவர்களுடைய கருத்துக்களுக்கு மாறுபட்டுதான் அந்த தீர்மானம் ஏற்றப்பட்டது. இந்த பன்னாட்டு புலனாய்வு வேண்டும் என்று எப்போது வந்தது என்றால், நிஷா தேசாய் பிசுவால் வந்து அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதற்கு பிறகு அந்த பேச்சில் நடந்த விவரங்களை எல்லாம் வடக மாகாண சபை முதல்வர் அறிவித்து அவர்கள் ஒரு கலப்பு பொறிமுறைக்கு முயல்கிறார்கள் என்று தெரிந்த பிறகுதான் அவர் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்தார். இப்ப அவர் இந்த தீர்மான வரைவு இரண்டாவது வரை வந்ததற்கு பிறகு சொன்னாரா இல்லையாங்கிறது ஒரு பொருட்டல்ல. ஒருவேளை அவர் மாற்றிக்கொள்ளால் அந்த துணை நிலைப்பாட்டில் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனா வடக்கு மாகாண சபை இயற்றிய தீர்மானத்தை வடக்கு மாகாண சபைதான் திருத்த முடியுமே தவிர தமிழ் தேசிய கூட்டமைப்பு திருத்த முடியாது.
அதே சமயத்தில் தமிழக அரசு அல்லது தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் இது தொடர்பாக செய்ய வேண்டிய உடனடி யதார்த்த பூர்வமான நடவடிக்கை என்பது இது தொடர்பில் இந்திய அரசை வலியுறுத்துவதாகத்தானே இருக்க முடியும். அதற்கு நீங்கள் எல்லாம் என்ன செய்தீர்கள்?
நூற்றுக்கு நூறு சரியா சொன்னீங்க. நம்மை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் மீது இறைமை கொண்டாடுகள் இந்திய அரசுதான் தன்னுடைய உணர்வை பிரதிபலிக்க வேண்டும். தமிழ்நாடு சட்டப்பேரவை தீர்மானத்தினுடைய அறமதிப்பை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டிய இந்திய அரசுதான். இந்திய அரசை நெருக்கி நிர்பந்திப்பது என்பது போராட்டங்கள் வாயிலாகத்தான், போராட்டம் தான் அவர்களை அசைக்கும். அப்படி போராட்டங்கள் அசைத்த காரணத்தினால் தான் மறந்துவிடாதீர்கள், 2009 இலங்கையை பாராட்டி தீர்மானம் கொண்டு வந்த அதே இந்திய அரசு 2012-13 ஆண்டுகளில் ஒரு நீர்த்து போன தீர்மானத்தை தான் என்றாலும் கூட இலங்கைக்கு எதிரங்கில் நின்று வாக்களித்தது, மறந்துவிடக்கூடாது. அதே போல் காமன்வெல்த் கூட்டத்தை பிரதமர்கள் சந்திப்பை கொழும்பில் நடத்த வேண்டும் என்று முன்மொழிந்த இந்தியாவையே அந்த காமன்வெல்த் கூட்டத்திற்கு இந்திய பிரதமர் போக விடாமல் போராடி தடுத்தோம். என்னுடைய பட்டினி போராட்டம் மட்டுமல்ல மாணவர்கள் பொதுமக்களுடைய போராட்டங்களால் அவர் அந்த நிலைப்பாட்டில் பின்வாங்க வேண்டி வந்தது.
நீங்கள் சொன்னீர்கள் இந்திய பிரதமரை காமன்வெல்த் மாநாட்டில் போக விடாமல் தடுத்து விட்டதாக. அதற்கு பிறகு இந்திய பிரதமர் அதிகாரப்பூர்வமாக இந்த தற்போதைய பிரதமர் போனாரே, அப்போது என்ன செய்ய முடிந்தது உங்களால்?
இல்ல, அதை எதிர்த்தும் போராடினோம், பதிவு செய்தோம். மக்கள் உணர்வுகள் அப்போது இருந்தது போல இப்போது இல்லை. அங்கே இலங்கையில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் பற்றி பலருக்கும் இருக்கிற மயக்கம் தமிழகம் இருக்க நாங்கள் அதை மறுக்க முடியாது. எங்களை பொறுத்தவரை மஹிந்த ராஜபக்சேயும் மைத்ரிபால சிறிசேனாவும் ஒண்ணு, இதை அறியாத தமிழன் வாயில மண்ணு, இதை நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம். ஆனால் தமிழக மக்களிடம் அந்த அளவுக்கு இந்த பிரச்சாரம் போய்க்கிறவில்லை. இவர்கள் ஏதோ ஒரு மாற்றம் வந்திருப்பதாக நினைக்கிறார்கள். ஏனென்றால் இனக்கொலை என்பதை ஸ்ரீலங்கா அரசினுடைய குற்றமாக கருதுவதற்கு பதில் மஹிந்த என்ற கொடியவனின் குற்றமாகத்தான் மக்கள் பார்க்கிறார்கள். இதில் மஹிந்த தோற்கடிக்கப்பட்டால் எப்படி ஈழத்தமிழர்கள் மகிழ்கிறார்களோ அதேபோல் இவர்கள் மகிழ்கிறார்கள். ஏதோ ஒரு மாற்றம் வந்து விட்டதான ஒரு மயக்கம் ஏற்படுகிறது. அதனால் தான் இப்போது அதே அளவுக்கு இப்போது எதிர்ப்பு இல்லை. ஆனால் மீண்டும் அந்த எதிர்ப்பை நாங்கள் உருவாக்கிவிட முடியும். தொடர்ந்து நாம் பரப்புரை செய்வதன் மூலம், தொடர்ந்து ஒரு நிலைப்பாடு எடுத்து உறுதியாக நிற்பதன் மூலம், அதற்காகத்தான் இந்த முறை ஒரு தெளிவான கூட்டறிக்கையில் எல்லாத்தையும் நாங்கள் கையொப்பம் பெற்றோம்.
தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தியாக அளித்த இந்த பேட்டியுடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இலங்கை குறிப்புகள். இலங்கையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தேயிலை உற்பத்தியும் ஏற்றுமதியும் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக பன்னாட்டு தேயிலை தரகு நிறுவனமான ஃபோர்ப்ஸ் அண்ட் வாக்கர்ஸ் நிறுவனம் கூறியிருக்கிறது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு அதே காலப்பகுதியில் 6.3 மில்லியன் கிலோ அளவுக்கு ஏற்றுமதியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது என்று அந்த நிறுவனம் கூறுகிறது. இலங்கையில் இந்த நிலைக்கு என்ன காரணம் என்று கண்டியில் இருக்கும் சமூக அபிவிருத்தி இயக்கத்தின் நிர்வாக இயக்குநர் பெரியசாமி முத்துலிங்கம் அவர்களை கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
உற்பத்தி வீழ்ச்சிக்கு இரண்டு காரணங்கள் இருக்கு. ஒன்று வந்து இந்த தோட்டங்கள் தனியார் மயம் ஆக்கின காலகட்டத்தில இருந்து பெரும்பாலான தோட்டங்கள்ல பசலையிடுதல அதுல பராமரிப்பது வந்து மிக குறைவு. அப்ப அதனால அந்த தோட்டங்கள் இருக்கிற எல்லா தேயிலை மரங்களுமே வந்து கிட்டத்தட்ட 50 வருடம் அல்லது 75 வருடம் பழமையான மரங்கள். அப்ப அதுக்கு ஒன்று அந்த உரம் இடாதனால அதன் கொழுந்து இந்த வளர்ச்சி குறைந்தது. அடுத்து தொடர்ச்சியாக ஏற்படுகின்ற இந்த காலநிலை மாற்றத்தினால் ஏற்படுகின்ற தாக்கம். தனியார் கம்பெனி வழங்கும் பொழுது அரசு சொல்லி இருக்குது வந்து நீ கட்டாயம் மீன் பயிற்சிகை செய்யணும், புதிய கன்றுகள் நாட்டணும். ஆனா பெரும்பான்மையான தோட்ட கம்பெனிகள் வந்து ஆக குறைந்தது 5% தானும் அவர்கள் வந்து இந்த புதிய கன்றுகளை வந்து நடவில்லை. அதுதான் ஈல்டு குறைவதற்கான பிரதான காரணம்.
உற்பத்தி குறைதல், தேயிலை விலையில் வீழ்ச்சி, இது ரெண்டுமே மலையக பகுதியினுடைய பொருளாதாரம், மக்களுடைய சமூக வாழ்க்கை, சமூக பொருளாதார வாழ்க்கையை பாதிக்கும் தானே?
சிரியா, அதுக்கு முன்பதாக ஈரான், இந்த மாதிரி நாடுகள்ல யுத்தம் ஏற்படுவதன் காரணமாக வந்து இந்த தேயிலையில வந்து அந்த விலை வீழ்ச்சி தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது. கம்பெனிகளும் வந்து நிலையற்ற தன்மையில இருக்கிறாங்க, நாங்க வந்து எங்களுக்கு நட்டத்துல போகுது, அதனால வந்து எங்களுக்கு சம்பள அதிகரிப்பு செய்ய முடியாதுன்னு அவங்களுக்கு. ஆனா மறுபுறம் வந்து நாட்டுல இருக்கின்ற இந்த விலைவாசி அல்லது போன பணவீக்கத்தின் காரணமாக தோட்ட தொழிலாளர்கள் வந்து இந்த சம்பள உயர்வுனால பெரும் பாதிப்புக்குள்ளாகிறாங்க. அது அவர்கள் சமூக பொருளாதாரத்தை எவ்வளவு பாதிக்கும் சொன்னா, பிள்ளைகள் வந்து பெரும்பாலும் 10வது அல்லது 12வது முடிக்க பிறகு மேல்படிப்பை தொடராமல் தொழிலில் செல்லக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது.
தேயிலை உற்பத்தியில் வீழ்ச்சி, விலைவாசியில் வீழ்ச்சி, இப்படியான பிரச்சனைகள் இருப்பதை இலங்கை அரசாங்கம் உணர்ந்திருக்கிறதா?
அரசாங்கம் உணராவிட்டாலும் கூட அரசாங்கம் ஒரு உணரக்கூடிய நிலைக்கு தள்ளப்படும். இதுவரைக்கும் அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இப்பொழுது இந்த சமூக பொருளாதார பிரச்சனை எல்லாம் கடத்திக் கொள்ளும் பொழுது தோட்ட தொழிலாளருக்கு சம்பளம் கொடுப்பதற்கான அல்லது கம்பெனிகளுக்கு ஒரு மானியத்தை வழங்கி இவர்கள் சம்பளத்தை வழங்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படலாம் என்றுதான் சொல்லலாம். இந்த பிரச்சனை ஆகக்கூட இன்னொரு 3 மாதம் இழுத்து செல்லலாம். ஆனா அரசு என்ன செய்யலாம்னு சொன்னா, இந்த தனியார் தோட்டங்கள் வந்து சம்பளத்தை வழங்க முடியாவிட்டால் அரசாங்கம் இந்த தோட்டங்களை மீண்டும் பொறுப்படுத்த வேண்டும். அதை பொறுப்படுத்து அரசாங்கம் வந்து இந்த தோட்டங்களை தோட்ட மக்களுக்கு அல்லது கூட்டுறவு முறையிலையாவது பகிர்ந்தெடுத்து இந்த துறையை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படும். எனவே அரசாங்கம் மௌனமாக இருக்க முடியாது, மௌனமாக இருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இதனை கருதவும் முடியாது. அரசாங்கம் நான் நினைக்கின்றேன், இந்த தோட்ட கம்பெனிகள் முடியாது என்று சொன்னால் சில வேளை அரசாங்கம் தோட்டங்களை பொறுப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படலாம்.
அது வந்து ஊதிய உயர்வு தொடர்பாக உற்பத்தியை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க?
அமைச்சராக இந்த தோட்டத்துறை அமைச்சராக பதவியேற்று முன்னவர் அதை பற்றி ஒன்றுமே கூறாவிட்டாலும் இந்த அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டத்தை முன்னெடுக்கும் பொழுதே ஒரு முடிவுக்கு வந்திருந்தார்கள். தோட்டத்துறையை பலப்படுத்துவதற்கு அதன் பிரதான அங்கமாக அவர்கள் வந்து சிறு தோட்ட உற்பத்தியாளர்களுக்கு அவர்களுக்கு கொடுக்கின்ற கொடுப்பனர்கள் உயர் தோட்டத்துறையால் கொடுக்க முடியாத அந்த அரசாங்கம் கொடுக்கும் என்று கூறியிருக்கின்றார்கள். அப்ப சிறு தோட்ட உற்பத்தியாளர்களுக்கு அந்த சலுகையை வழங்குகின்ற இந்த அரசாங்கம் தோட்ட தொழிலாளர் சம்பளத்தை உயர்த்த முடியாது என்று தோட்ட கம்பெனிகள் சொல்லுமேயானால் அவர்கள் கொடுக்க முடியாத அல்லது அதிகரிக்க முடியாத சம்பள உயர்வை அதிகரித்து கொடுத்து அந்த நட்டத்தை அவர்கள் ஈடு செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார் என்பதுதான் நாங்கள் வந்து கருதக்கூடிய ஒரு விடயமாக இருக்கு.
சமூக அபிவிருத்தி நிர்வாகத்தின் நிறுவனத்தின் இயக்குநர் பெரியசாமி முத்துலிங்கம். இலங்கையில் சித்திரவதை செயல்களில் ஈடுபடும் அதிகாரிகளுக்கு எதிராக சித்திரவதை தடுப்பு சட்டத்தை பிரயோகிக்க அரசு தவறிவிட்டதாக கூறி வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து கொழும்பிலிருந்து நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
சித்திரவதைகளை தடுக்கும் சட்டத்தின் கீழ் சித்திரவதைகளுக்கு பொறுப்பான அரச பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு எதிராக சட்டத்தை அமல்படுத்த சட்டமா அதிபர் தவறி வருவதாக குற்றம் சாட்டி உச்சநீதிமன்றத்தில் மனுவொன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பதுளை கந்தகட்டிய பகுதியில் வசிக்கும் கந்த உடகே மல்லிகா எனும் பெண்மணி இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். மனுவில் பிரதிவாதியாக சட்டமா அதிபர் குறிப்பிடப்பட்டுள்ளதாக மனுதார சார்பில் ஆஜராகும் வழக்கறிஞர் லக்ஷான் டயஸ் தெரிவித்தார். சித்திரவதைகளை தடுக்கும் சட்டம் 1994 நிறைவேற்றப்பட்ட பின்னர் சித்திரவதை புரியும் போலீசார் உட்பட அரச பாதுகாப்பு படையினருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யும் அதிகாரம் சட்டமா அதிபருக்கே வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 20 ஆண்டுகளுக்குள் சித்திரவதைகளினால் பாதிக்கப்பட்ட 3000-க்கும் மேற்பட்ட நபர்கள் அரச பாதுகாப்பு படையினருக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். ஆனால் சித்திரவதைகளுக்கு பொறுப்பு கூற வேண்டிய அரச பாதுகாப்பு தரப்பின் அங்கத்தவர்கள் 20-க்கும் குறைந்தவர்களுக்கு மாத்திரமே இதுவரை சட்டமா அதிபர் வழக்கு தாக்கல் செய்துள்ளதாக குற்றம் சாட்டிய வழக்கறிஞர் லக்ஷான் டயஸ் இதன்படி சட்டமா அதிபர் தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை முறையாக பயன்படுத்துவதை தவிர்த்து வருவதாக குற்றம் சாட்டினார். எனவே சித்திரவதைகளுக்கு பொறுப்பு கூற வேண்டிய நபர்களுக்கு எதிராக உடனடியாக வழக்கு தாக்கல் செய்யுமாறு சட்டமா அதிபருக்கு உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரியே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை சித்திரவதைகள் சம்பந்தமாக சட்டமா அதிபர் செயற்படும் முறையை அனுமதிக்க முடியாதென்று தெரிவித்தார். சித்திரவதைகளுக்கு எதிராக செயற்பட்டு வரும் வணக்கத்துக்குரிய பிதா சத்யவேல்.
இவற்றுக்கு எதிராக புகார்கள் செய்யப்பட்ட போதும் கூட சட்டமாதிபரோ சட்டமாதிபத்தின் திரைக்களமோ அவர்களுக்கு எதிராக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கின்றார்கள். எனவே சட்டமாதிபருக்கு கடமை ஒன்று இருக்கின்றது, தங்களுடைய திரைக்களத்துக்களே யாரெல்லாம் செய்து குற்றச்சாட்டப்பட்டிருக்கின்றாரோ அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது. சட்டமாதிபர் இத்தகைய சட்ட நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம், யாருக்கு உடனடியாக அவர் செயல்படுகின்றார் என்பதுதான் எங்களுடைய கேள்விக்குறியாக இருக்கின்றது.
இதேவேளை இரட்டை குடியுரிமை பெற்ற நபர்களுக்கு இலங்கை நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக செயற்பட முடியுமா என்பது சம்பந்தமாக விசாரணையொன்றை நடத்துவதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று தீர்மானித்தது.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார் வழங்கிய இந்த குறிப்புடன் செய்தியரங்கம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை நிகழ்ச்சியில் அடுத்து வருவது விளையாட்டரங்கம். தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இன்றைய விளையாட்டு அரங்கில் முதலாவதாக பில்லியர்ட்ஸ் மற்றும் ஸ்னூக்கர் தொடர்பான செய்தி ஒன்று. இந்தியாவின் பங்கஜ் அத்வானி 14வது முறையாக உலக பில்லியர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றுள்ளார். நேற்று ஆஸ்திரேலிய நகரான அடிலைடில் நடைபெற்ற உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் அவர் சிங்கப்பூரின் பீட்டர் கில்கிறிஸ்டை 1168 புள்ளிகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். இந்த போட்டியில் பங்கஜ் அத்வானி 2408 புள்ளிகளும் பீட்டர் கில்கிறிஸ்ட் 1240 புள்ளிகளும் பெற்றனர். பங்கஜ் அத்வானின் இந்த சாதனை குறித்து இந்திய பில்லியர்ட்ஸ் மற்றும் ஸ்னூக்கர் சம்மேளனத்தின் உறுப்பினரும் தமிழ்நாடு சங்கத்தின் தலைவருமான ஆர் மோகன் அவர்களுடன் பேசினேன்.
இந்தியன் பில்லியர்ட்ஸ் ரொம்ப நாளாவே ஒரு பெரிய ட்ரெடிஷனே இருக்கு. அவர் வில்சன் ஜோன்ஸ் 1950s வேர்ல்ட் டைட்டில் ஜெயிச்சிலேருந்து நிறைய சாம்பியன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். அது அவருக்கு அப்புறம் மைக்கேல் ஃபெரேரா, கீத் சேத்தி எல்லாருமே மல்டிபிள் சாம்பியன்ஸ் பில்லியர்ட்ஸ்ல. பங்கஜ் அத்வானி இப்ப லேட்டஸ்ட் பிரைட்டஸ்ட் ஆஃப் தெம். இது வரைக்கும் 14 வேர்ல்ட் டைட்டில் ஜெயிச்சிருக்காரு, டிஃபரெண்ட் ஃபார்மேட்ஸ், அதுவும் ஆஸ் ப்ரொஃபஷனல் ஆஸ் அமெச்சூர். 2 இயராலையும் 2 மாதிரி டைட்டிலும் ஜெயிச்சிருக்காரு. சோ இஸ் தி ஃபைனஸ்ட் பிளேயர் வி ஹவ் ப்ரொடியூஸ் இன் அ லாங் டைம். பிசைட்ஸ் தட் அவர் ஸ்னூக்கர் டைட்டில்ஸும் நிறைய ஜெயிச்சிருக்காரு. அவர் மைக்கேல் ஃபெரேராவோட, கீத் சேத்தியோட சாதனைகளோட ரொம்ப பெரிய சாதனைகள் பண்ணிருக்காரு.
வில்சன் ஜோன்ஸ் காலத்தில் ஆரம்பித்து அப்புறம் மைக்கேல் ஃபெரேரா, கீத் சேத்தி, பங்கஜ் அத்வானி, இப்படி தொடர்ச்சியாக இந்தியா வந்து உலக அளவில் பல பில்லியர்ட்ஸ் சாம்பியன்களை உருவாக்கி இருந்தாலும் இந்தியாவினுடைய அந்த பில்லியர்ட்ஸ் பாரம்பரியம் அப்படின்னா அது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது?
பிரிட்டிஷ் கொண்டு வந்த கேம் தான் இது. இது வந்து ஆக்சுவலி ஸ்னூக்கரே ஊட்டியில தான் ஆரம்பிச்சது தமிழ்நாட்டில். உலகத்திலே அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆடினாங்க. ஸ்னூக்கர்ன்றது ஒரு இந்தியன் ஸ்போர்ட்னே சொல்லலாம். அதை தவிர பில்லியர்ட்ஸ் வந்து பிரான்ஸ்லயும் இங்கிலாந்துலயும் ஆரம்பிச்ச கேம் வந்து இங்க நிறைய ஸ்ப்ரெட் ஆச்சு. பிளான்டர்ஸ், இந்த ஆர்மியில இருக்கிறவங்க பிரிட்டிஷ், அவங்க கொண்டு வந்த கேம்ஸ். இது ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு இந்தியாவில, பிகாஸ் இந்தியன் டெம்பரமெண்ட்டுக்கு ரொம்ப சூட் ஆகிற கேம் இது. இன்ட்ரிகசிஸ் ஆர் லாட் இன் பில்லியர்ட். அதுக்கு ஒரு டைம் வேணும், ஒரு அப்ளிகேஷன் வேணும், அதெல்லாம் ஒரு இந்தியன்ஸ்க்கு நிறைய இருக்கு. அதுல இருந்தே தெரியுது நம்பர் வேர்ல்ட் சாம்பியன்ஸ் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. பில்லியர்ட்ஸ் தான் மேக்சிமம் இந்தியா பண்ணது இது வரைக்கும். எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் சேர்த்தீங்கன்னா மேக்சிமம் டைட்டில்ஸ் பில்லியர்ட்ஸ் தான் ஜெயிச்சிருப்பாங்க. இது ஒரு 40 டைட்டில் ஜெயிச்சிருக்காங்க இது எல்லாரும் சேர்த்து. பங்கஜ் அத்வானி, கீத் சேத்தி, கீத் சேத்தி வந்து 9 தடவை வேர்ல்ட் சாம்பியனா இருந்தாரு. அதுக்கு முன்னாடி மைக்கேல் ஃபெரேரா வேர்ல்ட் சாம்பியனா இருந்தாரு. வில்சன் ஜோன்ஸ் 1950s அமெச்சூர் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சாரு. நாட் ஒன்லி அமெச்சூர், ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே ஓபன் கேம் ஆயிருக்கு பில்லியர்ட்ஸ். அதுல அத்வானி வந்து இவ்வளவு ஷைன் பண்றாரு, அதுதான் அதுல ஒரு பெரிய சாதனைன்னு சொல்லலாம்.
இந்தியாவில வந்து பில்லியர்ட்ஸ்க்கு இவ்வளவு பெரிய ஒரு பாரம்பரியமும் பல உலக சாம்பியன்களை உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிற இந்த பெருமையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் மறுபக்கம் வைக்கப்படுகின்ற இந்த விமர்சனம் வந்து இன்னும் பணக்காரர்களுக்கு மட்டுமே அல்லது மேல்தட்டு மக்களுக்கு மட்டுமே உரியதான ஒரு ஆட்டமாக இருக்கிறது, நகர்ப்புறங்களில் மட்டுமே இது ஆடப்படுகிறது அப்படிங்கிற இந்த விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் நியாயமானது தானே?
இது நிறைய மாறுது. முன்னெல்லாம் டேபிள்லாம் 2 லட்சம் ரூபாய், 3 லட்சம் ரூபான்னு இருந்தது. இப்ப எல்லாம் 30,000 ரூபாய்க்கு உங்களுக்கு டேபிள் கிடைக்கிறது. இந்த சைனீஸ் மேனுபேக்சர்ஸ் வந்ததுல இருந்து கேம் ரொம்ப சீப் ஆகி போச்சு. இப்போ சென்னை மாதிரி வெரி டிராபிகல் கிளைமேட்ல ஏர் கண்டிஷனிங் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா வெளியூர்ல போனா அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் படி தான் பால் ரோல் பண்ணும். ஸோ அதனால நம்ம இந்த ஹாட் வெதர்ல ஆடிட்டு நம்ம அங்க போய் இங்கிலாந்துல போய் ஆடணும்னா அந்த பால் வேற மாதிரி பிஹேவியரா இருக்கும், அதுவும் கஷ்டம் பிளேயர்ஸ்க்கு. அதனால நம்ம வந்து ஏர் கண்டிஷனிங் ப்ரொவைட் பண்ண வேண்டியிருக்கு. இதுல பிகஸ்ட் காஸ்ட் வந்து ஏர் கண்டிஷனிங் தான். முன்ன மாதிரி கேபிட்டல் காஸ்ட் எல்லாம் இறங்கி போயிடுச்சு ரொம்ப பில்லியர்ட்ஸ் ஸ்னூக்கர்ல. மெயின்டெனன்ஸ், ரன்னிங் காஸ்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி தான் ரொம்ப ஹையஸ்ட். ஆனா தமிழ்நாட்டுல பர்டிகுலர்லி அண்ட் கர்நாடகால இது ரொம்ப ஸ்ட்ராங் ரூட்ஸ் இருக்கு இந்த கேமுக்கு. பங்கஜ் அத்வானியோட சேர்ந்து ஸ்ரீ கிருஷ்ணானோக்கர் வேர்ல்ட் ஜூனியர் 21 பில்லியர்ட் அதே அட்லைட்ல ஜெயிச்சிருக்காரு நேத்து. அவர் தமிழ்நாட்டு பிளேயர், ப்ராமிசிங் யங் பிளேயர், இப்பதான் வந்தவர். ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் டைட்டில் அவர் ஜெயிச்சிருக்காரு. தமிழ்நாட்டுல நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இப்ப பில்லியர்ட்ஸ் ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. எங்க போனாலும் திருப்பூர்ல, சேலத்துல, ஈரோடுல, நீலகிரிஸ்ல, என்னைக்குமே ஸ்ட்ராங்கா இருக்கும் ஏன்னா பிளான்டர்ஸ்னால. பட் மிச்ச டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் நிறைய ஸ்ப்ரெட் ஆகி இப்போ ஒரு 1000s ஆஃப் பிளேயர்ஸ் இருக்காங்க தமிழ்நாட்டுல பில்லியர்ட்ஸ் ஸ்னூக்கர் ஆடுறவங்க. ஆனா பில்லியர்ட்ஸ் வேர்ல்டு வைடு பாத்தீங்கன்னா அவ்வளவு முன்ன மாதிரி பிளேயர்ஸ் கிடையாது. எல்லாருமே இப்ப ஸ்னூக்கர் ஆடுவங்களை தவிர பில்லியர்ட்ஸ் அவ்வளவு பாப்புலாரிட்டி கிடையாது வேர்ல்டுல. ஆனா அதுல வந்து இந்தியன்ஸ் நம்ம ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால, அந்த டெம்பர்மெண்ட் நல்லா இருக்கிறதுனால நிறைய பேர் ஆடுறதுனால ஒரு இதுல நிறைய சாதிக்க முடியுது. வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் நிறைய ஜெயிக்க முடியும்.
இப்ப இந்தியாவை ஒப்பிடும் பொழுது தெற்காசிய நாடுகள், இலங்கை, பாகிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், அங்கெல்லாம் பில்லியர்ட்ஸ் ஸ்னூக்கர் எந்த அளவுக்கு பிரபலமா இருக்கு அல்லது இல்ல?
பாகிஸ்தான்ல எப்போதுமே ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் தான். கராச்சியில நிறைய பிளேயர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் லெவல் சொல்ல முடியாது, பட் ரொம்ப நல்ல பிளேயர். அதாவது இந்தியாவுக்கு கம்பீட் பண்ணக்கூடிய ஏசியால பிளேயர்ஸ் அப்படின்னா பாகிஸ்தான் தான் சொல்லலாம். ஸ்ரீலங்கால முன்ன எம்ஜிஎம் லசீர் இருந்தாரு, அவர் வேர்ல்ட் சாம்பியன் இருந்தாரு. அவருக்கு அப்புறம் அந்த ட்ரெடிஷன் அவ்வளவு லாஸ்ட் ஆல கொலம்போல. ஆனா இந்தியா மாதிரி அதே ஹிஸ்டரி தான், அதே இத்தியாசத்துல பிரிட்டிஷ் பிளான்டர்ஸ் அந்த ட்ரெடிஷன் இருந்தது. பட் அவ்வளவு ஸ்ட்ராங்கா அந்த கேம் வந்து டேக் ஆஃப் ஆகல இந்தியா மாதிரி. இந்த நியூ கேம் இப்போ பூல்னு வந்திருக்கு, அதுலதான் நிறைய பேர் ஆடுறாங்க. அது 9 பால் பூல், 8 பால் பூல்னு அதுவும் ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு வருது டெலிவிஷன்ல. அதுலயும் இந்தியா தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அட் த மோமெண்ட். மிச்ச இடத்துலாம் அவ்வளவு டெவலப்மெண்ட் இல்ல, பட் பிளேயர்ஸ், நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து இந்த ஃபெசிலிட்டி கொஞ்சம் சீப் ஆனதுனால உலகத்திலேயே நிறைய பேர் ஆடுறாங்க இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த கேம். அதனால ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
இந்திய ஸ்னூக்கர் சம்மேளனத்தின் உறுப்பினரும் தமிழ்நாடு சங்கத்தின் தலைவருமான ஆர் மோகன். அடுத்து ஒலிம்பிக் செய்தி ஒன்று. எதிர்வரும் 2020 ஜப்பானிய தலைநகரான டோக்கியோவில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளில் 5 புதிய விளையாட்டுகளை சேர்க்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து ஸ்கேட் போர்டிங், சர்ஃபிங், பேஸ்பால், ஸ்போர்ட்ஸ் கிளைம்பிங் மற்றும் கராத்தே ஆகியவை அந்த ஒலிம்பிக் போட்டியில் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளன. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளில் ஏற்கனவே இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள 18 விளையாட்டுகளுக்கு அப்பாற்பட்டு இந்த 5 விளையாட்டுகளும் இப்பொழுது பரிந்துரை செய்யப்பட்டுள்ளன. எனினும் இந்த 5 போட்டிகள் குறித்த இறுதி முடிவு அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ரியோ டி ஜெனீரோவில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளின் போதே எடுக்கப்படும். புதிதாக சேர்க்கப்படும் நோக்கில் 8 விளையாட்டுகள் பரிசீலனைக்கு எடுக்கப்பட்டன. ஆனால் பரிந்துரைக்கப்படும் வாய்ப்பை பவுலிங், ஸ்குவாஷ் மற்றும் ஊஷு ஆகியவை பெறவில்லை. இருந்தாலும் ஒலிம்பிக் போட்டிகளில் ஸ்குவாஷ் விளையாட்டை சேர்க்க தமது முயற்சிகள் தொடரும் என்று சர்வதேச ஸ்குவாஷ் சம்மேளனம் மீண்டும் கூறியுள்ளது.
விளையாட்டு ரங்கம் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் சிவராம கிருஷ்ணன். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன் ஓரிரு தலைப்புச் செய்திகளுடன் பிரதீபன்.
ஆப்கானிஸ்தானில் உள்ள தலிபான் போராளிகளும் அவர்களது கூட்டாளிகளுமாக சேர்ந்து நாட்டின் ஐந்தாவது பெரிய நகரான குந்தூசில் அரைவாசியை கைப்பற்றியுள்ளதாக ஆப்கான் மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். சிரியாவில் போரை முடிவிற்கு கொண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கையை ஐநா பாதுகாப்பு சபை முன்னெடுக்க வேண்டுமென்று ஐநா பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.